நம்ம இந்த தொடர்ந்து லேவியர் ஆகமத்தை நம்ம படிக்கிறோம். ஒருவேளை ஆனஸ்டா சில பேருக்கு மனசுல இருக்கலாம், பாஸ்டர் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, பிள்ளைகளை வளர்க்கணும், வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்னு இருக்கும்போது எத்தனையோ பர்சனல் பிரச்சனை, டென்ஷன்ஸ், ப்ரெஷர்ஸ் இருக்கும்போது இந்த லேவியர் அவங்க படிக்கிறது இவ்வளோ ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்குற மாதிரி மனசுல இருக்கலாம். அதனால தான் ஏதாவது பொருத்தமாக, ஏதாவது நமக்கு ஏற்றபடி, பிராக்டிக்கலாக, நடைமுறைக்கு ஏற்றபடி நம்ம ஏதாவது படிக்க கூடாதா அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு மனசுல இருந்துச்சுன்னா, அதனாலதான் சில பேர் பாருங்க வருது அவ்வளவோ வர்றதும் இல்லை ஈவினிங்ல அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். ஒருத்தர் சொன்னாராம், ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை வந்து சில பேருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா, ரொம்ப சந்தோஷமாக, சில பேருக்கு பாரமா இருக்கிறதுக்கு ஏன் காரணம், சில பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்ந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவே அனுபவிக்கிறாங்க, இன்னும் சில பேருக்கு அது எப்பவோ ஒரு வாட்டி தான் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், சில பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சோர்வா இருக்கிறதுக்கு, சந்தேகங்கள் தோல்விகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரெண்டு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமைய அவர்கள் ரொம்ப குறைவான விதத்துல புரிஞ்சுகிட்டதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அளப்பரிய மதிப்பு மகிமைய அவர் யாரு, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் நம்ம வாழ்க்கையில இன்றளவுக்கு அவர் என்ன செய்து வராருன்றத வாழ்க்கையில கனெக்ட் பண்ண, ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்ற வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ கனெக்ட் பண்றதும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு பார்க்க மறுக்கிறதும் பெரிய பிரச்சனை. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் உலகம் உண்டாய இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிதா உலகத்துக்கு அனுப்பிச்சாரு, ஏன் முன்னாடியே அனுப்பல? ஏன்? ஒரு முக்கியமான காரணம், கடவுள் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த அனுப்ப போற தெய்வீக ஒரு தெய்வீகமானவரை புரிந்து கொள்ளணும், அவர் எப்பேற்பட்டவர்னு மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் எத்தனை ஆயிரம் வருஷம் எடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து சொல்ல போனா 2000 வருஷம், ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்னு வாங்க, ஒரு ஒரு நிகழ்வு, சரித்திரம், வரலாறு எல்லாத்தையும் அவர் நடத்தி, இஸ்ரவேல் வரலாறையே அவர் நடத்தி வந்தது எதற்காக, இயேசு யாரு, அவர் எவ்வளவு பெரியவர்னு புரிய வைக்கிறதுக்காக. அது ஒண்ணுதான், அவ்வளவு நாள் எடுத்தது இவர் வரப்போற, இவர் ஹெவன்லி பீயிங், இவர் எவ்வளவு பெரியவர், அவர் எந்த கேட்டகரியில நீங்க புரிஞ்சு அவருடைய பணி எவ்வளவு மகத்துவமானது என்பது புரிந்து கொள்வதற்காகத்தான் எடுத்தார். ஆகவே இந்த பழையற்பாடு பகுதிகள், அது லேவியராகமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், அந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு பொருத்தமானதுன்னு நம்ம பொருத்தமானது அல்ல நம்ம நினைக்க கூடாது. நம்ம வாழ்க்கையிலேயே நீங்களும் நானும் ரொம்ப படிக்க வேண்டியது, ரொம்ப அறிவுல குறைவா இருக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை நம்ம பார்க்கணும். அதுல முக்கியமாக நம்ம இதுல பாக்குற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுடைய ஆசாரிய ஊழியம், பிரீஸ்டி மினிஸ்டர். ஒருவேளை சொல்லலாம் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே, உண்மையா சொன்னா எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆசாரிய ஊழியம் போது இது என்ன ஆசாரிய ஊழியம், அது நமக்கு ரெலவென்டா அப்பீலிங்கா இல்லையே அப்படின்னு தான் மனசுல தோணுது. கால்வின் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நமக்கு நம்ம தேவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தர், மாட்சிமையானவர், த்ரைஸ் ஹோலி காட், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்றது ஒரு பக்கம் அறிந்து, அதே நேரத்துல நம்ம எவ்வளவு பாவகரமானவர்கள், எவ்வளவு தகுதியற்றவர்கள்னு ஐசாயா உணர்ந்த மாதிரி உணர்ற வரைக்கும் நமக்கு ஆசாரிய ஊழியத்தினுடைய அவசியம், முக்கியத்துவம் ஒண்ணுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இது ரெண்டுலதான் நம்மளுடைய ஃபெயிலியர். நம்ம என்ன ஆக்குது, ஆசாரியுடைய ஊழியம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்ற உணர்வு நமக்கு இல்ல, நம்ம எவ்வளவு சீர்கெட்டவர்கள்ன்ற உணர்வும் நமக்கு இல்ல, அது ரெண்டும் இல்லாததுனால ஆசாரிய ஊழியம் நமக்கு ரொம்ப பெருசா தெரிய மாட்டேங்குது, ஒரு அப்பீலிங்கா நமக்கு இல்ல இல்லைங்களா, அது ஒரு அறிமுகம் இல்லாததாக, ஒரு அன்ஃபெமிலியராக, முக்கியம் இல்லாததாக தெரிகிறது. அதவே கிறிஸ்தவ வாழ்க்கையில கால்வின் சொல்ற, கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை நீ நல்லா அறியணும், அவருடைய அறிவுல வளரணும், முக்கியமா எந்த அறிவுல வளரணும், கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்ன்றதுல நீ அறிவுல வளரணும், நீ எவ்வளவு பாவின்றத உணர்றதுல நீ அறியணும். அதுதான் இந்த லேவியராகவும் நமக்கு சொல்லி கொடுத்து வருகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த அதிகாரத்தை ஒரு வேகமான ஆய்வாக நம்ம பார்த்தோம். 8வது அதிகாரம் இந்த சாப்டர் வந்து ஒரு மேஸ் என்னுவாங்க. மேஸ்னா உள்ள போனா எப்படி வெளியே வரணும்னே தெரியாது, இங்க போனா கதவு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கதுவே தெரியுது. அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் இது, எனக்கு அப்படிதான் தெரியுது. பாருங்களா, இந்த சாப்டர் படிக்க ஆரம்பிச்சு இப்போ தாசு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னதான் படிக்கிறார், எங்கதான் போறாருன்ற மாதிரி ஒரு நமக்கு பலவிதமான சடங்குகள், பலவிதமான கழுவுதல், ஒரு சிக்கலான சடங்குகள் நிறைந்த ஒரு சாப்டர். ஆரோனை இஸ்ரவேலுக்கு ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சாப்டர். நம்ம ஒரு ஆய்வு போன வாரம் நம்ம பண்ணோம், போன வாரம் இதுக்கு பார்த்துடும், 3-4 வாரம் ஆச்சு, நீங்களாம் மறந்துருப்பீங்கன்னு எனக்கு நன்றாக தெரியும். வேகமா அதை சொல்றோம், 7 காரியங்களை பார்த்தோம். 1-5 இஸ்ரவேல் முழுவதுமாக கூப்பிட்டு, முழு ஜனங்களை கூப்பிட்டு ஆரோனை முன்னாடி நிக்க வைக்கிற, ஆரோனை முன்னாடி ஒரு பரேட் மாதிரி வர செய்யறாங்க. 2வது என்ன பார்க்கிறோம், 6-9 வரைக்கும் ஆரோனுடைய யூனிஃபார்ம நமக்கு சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் 10-13 வரைக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா கூடார காரியங்களும் ஆரோனியும் எண்ணெயை ஊத்தி அவரை முதல்ல குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அவர் மேல எண்ணெய முழுசா ஊத்தி அவரை அபிஷேகம் பண்ணாங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் எக்கச்சக்கமான எண்ணெயை ஊத்தி அவருக்கு அபிஷேகம் பண்ணி, அதுக்கப்புறம் 4வதாக ஒரு பாவ நிவர்த்தி பலியே 17 வரைக்கும், 18-21 வரைக்கும் சர்வாங்க தகன பலிய கொடுத்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 22-30 சமாதான பலிய பார்க்கிறோம். 7வது கடைசியாக ஒரு அறிவுறுத்துதல் சொல்லுகிறாரு. அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் இன்னும் திருப்பியும் சில அபிஷேகங்கள் நடக்குது, ரத்த தெளிப்பு நடக்குது, சடங்குகள் நடக்குது. இது 7 நாள் திருப்பி 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 செய்யணும்ன்ற, இதேதான் செய்யணும். முதல் நாள் செஞ்சதே தலையெல்லாம் சுத்துது, இதை திருப்பி திருப்பி செய்யணும். மோசே சொல்றாரு, இந்த கூடாரத்திலேயே இருந்து அதெல்லாம் கரெக்டா செய்யப்பா, இதுக்குள்ள வெளியில போகாது, 7 நாள் நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கணும். நீ ஏதாவது இதுல ஏதாவது மிஸ் பண்ணா என்ன ஆகும், ஆண்டவர் மன்னிப்பார், இல்ல செத்தே போயிருவா அப்படின்னு சொல்லி அது முடிகிறது. இதுலாம் என்ன கடவுள் சொல்லி கொடுக்கிறாரு, ஏன் இத்தனை சிக்கல்கள், ஏன் இத்தனை சடங்குகள், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மாடலாக வைத்திருக்கிற ஒரு பரலோகத்துக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த கூடாரம். அந்த கூடாரத்தினுடைய வெளி அறைக்குள்ள இந்த ஆசாரியன் நுழைவதற்காக அவனை தகுதிப்படுத்துவதற்கு இத்தனை சடங்குகள். என்ன யோசிச்சு பாருங்க, இதுல என்ன, முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் தான் எவ்வளோ நம்மளுக்கு உரைக்கிற மாதிரி, திருப்பி 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 உரைக்கிற மாதிரி அவர் எவ்வளவு பரிசுத்தருன்றத நம்ம உணரணும், அதை உணரணும் இல்லைங்களா, அதை முதல்ல உணர்த்துறாரு. அவர் எவ்வளவு பரிசுத்தர்ன்றத ஒரு விடாபிடியாக, ஐயோ வேணும் போதும் போதும்ன்ற மாதிரி இல்ல, இல்ல நீ புரிஞ்சுக்கணும், இல்ல இதை பண்ணு, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர்னு எத்தனை சடங்குகளை சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம எவ்வளவு சீர்கெட்டவர்கள், தகுதி அற்றவர்கள் அவர்கிட்ட வர்றதுக்குன்றதையும் நமக்கு உணர்த்துற. ஏன்னா மனிதன் தலையிலிருந்து கால் வரைக்கும் சீர்கெட்டு போனதுனால ஆண்டவருடைய அந்த மாதிரியினுடைய, பரலோகத்தின் மாதிரியுடைய வாசல தாண்டி உள்ள வர்றதுக்கே இத்தனை செய்யணும், இத்தனை ஆயத்தங்கள் உனக்கு. ஒரு பக்கம் கடவுள் எவ்வளவு பரிசுத்தர், ஒரு பக்கம் மனிதனே நீ எவ்வளவு தகுதி அற்றவன்ற உணர்த்தும் போதுதான் அந்த ரெண்டு டென்ஷனுக்கு மத்தியில தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை கொண்டு வர. பாருங்களேன், இது ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும், அதனோட மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெரிய கேள்வி, யோ இவ்வளோ பெரிய பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக தீட்டுப்பட்ட பாவி நானு, அவர்கிட்ட போய் ஐக்கியம் படுறது விடுங்க, அவருக்கு சந்நிதியில போய் எப்படி பொழைக்கிறது, எப்படி சர்வைவ் பண்றதே கேள்வியா இருக்கு. ஏன்னா டக்குன்னு நம்ம திரும்பினோம்னா நம்மள சாவடிச்சிடுவாரு அவரு, அவர் பரிசுத்தம் முன்னாடி நம்ம நிக்க முடியாது. டக்குன்னு வாதைகள் வந்துடும், கோபங்கள் வந்துடும், ஆனா இவர் இல்லாம, இவர் தான் என்ன படைத்தவர், இவர் இல்லாத, இவர் அன்பு இல்லாத, அரவணைப்பு இல்லாத, சமாதானம் இல்லாத என்னால வாழ முடியாது. ஆனா இவர்கிட்டயும் நான் போக முடியாத நிலையில இருக்கிறேன், நான் என்ன செய்வதுன்ற அந்த உபத்திரவத்தை உணரும் போதுதான் அந்த கண்களுக்கு தான் அந்த ஆவிக்குரிய உணர்வு. ஒரு பக்கம் இது பரிசுத்தம், இன்னொரு பக்கம் நான் பாவின்ற உணரும் போதுதான் இந்த ஆசாரிய பணியினுடைய ஊழியம் மிக மிக விசேஷமா தெரியும் நமக்கு. பாருங்களேன், அப்பதான் அந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு கலாசல் வேல்யூ ஆஃப் பிரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி அப்படின்னா, ஒரு ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டேன், அதை போட்ட ஒரு தலைப்பாடு, அளப்பரிய மதிப்பு. அளவிட முடியாத மதிப்பு, மிக மிக வேல்யூபிள் மினிஸ்ட்ரி. அது உனக்கு தெரியுதோ இல்லையோ, உன் பாவ குருட்டுல உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு மிக மிக வேல்யூபிள் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? தேவை பாவியே, சீர்கெட்ட பாவியே, உனக்கு மிகவும் அவசியமானது இந்த ஆசாரிய ஊழியம். அது நீ உணர்றியோ இல்லையோ உன் பாவ குருட்டுல, ஆனா இந்த பகுதியில ஆண்டவர் நம்ம கண்ணெல்லாம் சுளிக்கிற மாதிரி, நம்ம காதுகள்லாம் வலிக்கிற மாதிரி அதனோட அவசியத்தை எடுத்து எடுத்து காட்டுற. அதனால பெரிய மதிப்பு. ஏன் யோசிச்சு பாருங்க, ஒன்னன்னு என்ன சொல்றாரு, ஏங்க இந்த முழு தேசமும் கூடி இருக்கங்க, இப்படி ஒரு கம்பீரமான கூட்டத்துக்கு ஏன் கூடி இருக்கு? எல்லாரும் வந்திருக்கும் போது ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய மனசுலயும் என்ன தோண்டி இருக்கும், ஓ ஏதோ ஒரு முக்கியமான ஆபீஸ் இங்க நடக்க போகுது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஆச்சாரிய ஊழியம் வர்த்தனை சொல்லக்கூடாது, எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து பாக்கணும், இது ஒரு முக்கியமான ஒரு ஊழியத்து, தேசத்துக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் நியமிக்க போறாரு. ரெண்டாவது கவனிச்சு பாருங்க, அவருடைய டிரெஸ் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த டிரெஸ்ல ஒரு படம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், அந்த படம் நீங்க போட முடியாதுனா போடுங்க. அந்த டிரெஸ்ல கால இருந்து இப்படி ஒருத்தரை பார்க்கும் போது நம்ம ஸ்லோ மோஷன்ல பாப்போம் இல்லீங்களா, ஒரு கால இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு காலை பார்ப்போம், அதுக்கப்புறம் மேல 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 மேலன்னு பார்க்கும் போது ஒவ்வொரு பார்வையும் இவர் எவ்வளவு பிரஷஸ்ன்றத ஆண்டவர் அதுல உணர்த்துற. யோசிச்சு பாருங்க என்னென்ன இருந்துச்சு, அவனுக்கு ஒரு உள் அங்கியை போட்டு, முதல்ல ஒரு பியூர் உள் அங்கி, பாருங்களா கீழே தெரியுது இல்லைங்களா, உள் அங்கி வெள்ளை கலர், அது கீழே தான் தெரியுது, அந்த உள் அங்கியை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு ஃபர்ஸ்ட் பியூர் லெனன் உள்ள, ஃபுல்லா தலையிலிருந்து கால் வரைக்கும் பியூர் லெனன் உடம்புல, அதுக்கு மேல ஒரு ரோப், மேல் அங்கி உள்ளங்கி போட்டு மேல் அங்கி வந்து ப்ளூ இது ரோப், அதுக்கப்புறம் ஒரு இடை கச்சை அப்படின்னா ஒரு ஸ்டாஷ் இங்க வந்து கட்டுறாங்க ஒரு ஷோல்டர்ல கட்டுற ஒரு இடை கச்சை, அதுக்கப்புறம் ஏபோத்தை தரித்து ஏபோத்தின் மேல் விசித்திரமான கச்சையை கட்டி ஒரு ஏபோத்துன்னு போட்டு அதுக்கு மேல ஒரு அருமையான ஒரு இன்ட்ரிகேட்லி ஓவன் ஒரு கச்சை, அது பார்த்தாவே பயங்கரமா தங்க நூல்ல செஞ்சது. அவனுக்கு மார்பதகத்தை அணிந்து, இங்க ஒரு பிரஸ்லைட் மார்பதகத்தில் ஊரின் தும்மின் என்பவைகளை வைத்து அவன் தலையின் மேல் பாகையை வைத்து, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், ரொம்ப கோல்டு இருக்குது இதுல, எம்பிராய்டரி கோல்டு, எம்பிராய்டரி கோல்டு செயின்ஸ் இங்கேயும் அங்கேயும் பின்னாடி கோல்டு, அந்த மார் பதக்கம் போது நாலு பக்கம் நாலு ரோஸ்ல ஜெம்ஸ்டோன். நீங்க கோல்டு கடைக்கு போனீங்கன்னா இந்த லிஸ்ட் வச்சுக்கிட்டு போய் கேட்டு பாருங்க எவ்வளவு விலைன்னு, சஃபயர், கார்பங்கல், டோபஸ், ரூபி, டைமண்ட், ஜாசின்ட், அகேட், அமிஸ்ட், பெரில், ஆனிக்ஸ், ஜாஸ்பர், இதெல்லாம் ரொம்ப ரேர். யாராவது இவரை பார்த்தாங்கன்னா இவருடைய உம்மாடி என்ன கிராண்ட் டிரெஸ், கிராண்ட் டிரெஸ், மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு டிரெஸ் தயார் பண்ணணும், அவ்வளவு காஸ்ட்லி டிரெஸ் போட்டு வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு பழைய காலத்துல எல்லாம் ஏன் இவ்வளவு டிரெஸ் போடணும் யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு இவரு பண்ணி வச்சிருக்காரு, இவ்வளவு காஸ்ட்லியான துணி ஏன் போடணும் இவருக்கு, ஏன் சிம்பிளா போடக்கூடாதா இவரு, ஏன் இவ்வளவு ஆடம்பரம் இவருக்கு. ஒரு பழைய காலத்து பெண்ணுங்கெல்லாம் கோல்டு எல்லாம் போடுவாங்க தெரியுங்களா, நான் சொல்லிருக்கிறேன் ஒரு வாட்டி, தலையில இங்க வரும், அப்புறம் இங்க மூக்குல வரும், இங்க காதுல எல்லாம் வரும், இங்க கோல்டு இருக்கும், இங்க கோல்டு இருக்கும், அப்புறம் ஷோல்டர்ல இங்க ஃபுல்லு கோல்டு கீழே வரைக்கும், கால தொடையிலன்னு என்ன அப்படியே நடந்து வருவாங்க கோல்டு போட்டு. பார்த்த என்ன சொல்றாங்க அவங்க, நான் ரொம்ப வேல்யூபிள், என் நெக்ஸ்ட் ஒர்க் ரொம்ப, அதுல அந்த டிரெஸ் மூலமா தானே சொல்றாங்க ரொம்ப மதிப்பு, ரொம்ப பணக்காரி நான், ரொம்ப மதிப்புடையவன், நெட்வொர்க் ரொம்ப மதிப்பு. கடவுள் இந்த ஆசாரியனுக்கு இப்படி ஒரு டிரெஸ் போட்டு அதைத்தாங்க நமக்கு காட்டுற. இவருடைய இந்த ஆசாரியனை சாதாரணமா எடுத்துக்காத, இது அளப்பரிய மதிப்புள்ள ஒரு ஊழிய மனுஷன் பாருங்க. அது அது முக்கியமாகவே யாத்ராம் 22:28 சொல்றாரு, இந்த துணியை நீங்க பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மகிமையாகவும் அழகாகவும் இருக்கணும், இட் இஸ் ஃபார் க்ளோரி அண்ட் பியூட்டி. அதை பார்க்கும் போது பிரமிக்கத்தக்க விதத்துல, கவரத்தக்க விதத்துல அது இருக்கணும், அப்படி நீங்க இந்த டிரெஸ் பண்ணணும் அப்படின்றாரு. ஒரு மனிதங்க பார்க்கும் போது ஈர்க்க, வாவ், வாவன தூக்கி போடுற அளவுக்கு அந்த டிரெஸ் நீங்க பண்ணணும் அப்படின்றாரு. ஏன் கோடிக்கணக்கான மக்களை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆசாரியன் அப்படி ஒரு துணியை போட்டு அங்க நிறுத்தும் போது அவர் ரொம்ப ஸ்பெஷல், அவர் ரொம்ப மதிப்புடையவர் அப்படின்னு அவங்களுக்கு காட்டணும். ஏன்னா ஆரோன் ஒரு நிழல் தான், ஆனா அந்த நிழலே அந்த தேசத்திற்கு எவ்வளவு மதிப்புடைய ஊழியோன்னு உணர்த்துறாரு அவர். ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் அத்தே பெரிய பரிசுத்த கடவுள், இத்தே பெரிய தகுதியற்ற அவருடைய சன்னதியில் போக முடியாத பாவிக்கு இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தர், நம்மள ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒருத்தர் இவர் மட்டும்தான் பாருங்களேன். ஏன்னா இந்த தேசத்துக்கு பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான். பழைய ஆரோனுடைய ஊழியமே அவ்வளவு மதிப்பு, யோசிச்சுப்பாருங்களேன். ஏன்னா ஒரு ஆசாரியன் இல்லைன்னா வெறும் கூடாரம் அந்த உடன்படிக்கை பற்றி என்னதான் செய்யும் இவங்களுக்கு, கடவுளுடைய கோபம் வெடிஞ்சு முழு தேசமே அழிச்சோம். இவங்க இந்த பிலிஸ்தீயருங்க இந்த கூடாரத்தை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டாங்க, ஆசாரியன் இல்ல. என்ன ஆச்சு அவங்களுக்கு, நான் உதாரணம் சொல்லி இருக்கிறேன், சூடான உருளைக்கிழங்க சாப்பிட்ட கணக்கு தான் அவங்களுக்கு. ஐயோ உடலா வாதிகள் உரலா அழியுது, எல்லாம் வியாதி பிடிச்சு கடவுளுடைய கோபாக்கினில வெடிக்குது, எல்லாம் சாகுறானுங்க, உருவரா சாகுறானுங்க வாதைகள்ல. ஏன் ஒரு ஆசாரியன் இல்லைன்னா நமக்கு கிடைக்கிறது கடவுளுடைய கோபம் மட்டும்தான். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு யாருமே இல்லாத கடவுளுடைய கோபத்தை தான் நாம் அனுபவிப்போம். ஆனா ஒரு ஆசாரியன் இருந்துட்டா, அந்த ஆசாரியனுடைய ஊழியம் இருந்துட்ட, கடவுளுடைய கோபம் மாற்றப்படுறது மாத்திரம் இல்ல, அந்த தேசமோ முழு ஒவ்வொரு மனுஷனும் கடவுள்கிட்ட அந்த ஆசாரியன் மூலமா பலியை கொடுத்து கடவுளுடைய அனுகிரகத்தையும் அன்பையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்க முடியும். அதுதான் அந்த ஸ்பெஷல் த மினிஸ்ட்ரி. அந்த அந்த ஆசாரியன் ஆரோனுடைய ஆசாரியனுடைய ஊழியமே அவங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு அவர் ஒரு நிழல் தான், ஒரு நிழல் தான். பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் அளப்பரிய மதிப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இருந்துச்சுன்னா கடவுள் இதன் மூலமா என்ன காட்டுறாரு, நமக்காக இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்யறாருன்னு நம்ம கண்ணில் பாக்குறது இல்ல. அவருடைய ஆசாரிய ஊழியத்தின் அழகும் மதிப்பும் மகத்துவம் ஆவிக்கூறிய காரியமா இருக்கிறதுனால நம்ம கண்ணு, அது ஆவிக்கூறிய அழகு, அது ஆவிக்குரிய விசுவாச கண்களாக பார்த்து உணரக்கூடிய ஒரு காரியமாக அதை வைத்திருப்பதுனால நம்ம இதை ஆழமா படிச்சது கூட இல்லை. நானும் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை. நம்ம எல்லாம் ஒரு ஒரு கார்னர், நம்ம எல்லாம் மானசீக மனிதர்கள், விஜுவலா காட்சியில பார்த்தா தான் நமக்கு பெருசா தெரியுது. இது ஆவிக்குரிய மதிப்பு, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹை பிரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி, இயேசு கிறிஸ்துவுடைய ஆசாரி ஆவிக்குரிய ஊழியம் உங்களுக்கும் எனக்கும் அளப்பரிய மதிப்பான ஆசீர்வாதங்களை கொண்டு வருதுன்னு இதை பார்த்து நம்ம கத்துக்கணும். இந்த பழைய பாடல இந்த படத்தை வச்சு இந்த நிழலை வச்சு காட்டுறாரு ஆவிக்குரிய உண்மை, உனக்கு நடந்துகிட்டு இருக்கிற உண்மை, அதனோட மதிப்பு எவ்வளவு பெருசுன்னு பழைய பாடு இந்த வெளிப்பிரகாரமான படம் பொம்மை படத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்க. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி, ஆவிக்குரிய உண்மை, அதனோட மதிப்பை நீ பார்த்து இங்க தெரிஞ்சுக்க. பாருங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பில் அவர் செய்கிற மினிஸ்ட்ரி வந்து ஒரு பொக்கிஷ மாதிரி நம்ம வாழ்க்கையில. இதை தான் எபிரேயருக்கு எழுதினவர் புதிய ஏற்பாட்டில் அந்த புக்கே ஒரு கொண்டாட்டம் தான். இதை பத்தி கொண்டாடுறாரு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இக்கட்டை அனுபவிக்கிற மக்களுக்கு எழுதுறார். அந்த ஈப்ரூஸ் எழுதுறவர் அந்த மக்களுக்கு என்ன கூட ஆயிருக்குன்னா, அந்த அவங்க சொத்துக்கள்லாம் அபரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க இயேசு விசுவாசிச்சதுனால சொத்தெல்லாம் போச்சு, உயிருக்கு ஆபத்து அவங்களுக்கு. உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது நம்ம ஏங்க இதை நம்பி இருக்கணும், இதனால என்ன பெருசு இருக்கிறது, நம்ம பழைய யூதர் இதுலயே போகலாமேனு இருக்கும் போது அந்த எழுதுனவர் என்ன சொல்றாரு, அப்பா இயேசு கிறிஸ்துவுடைய அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, இது எவ்வளவு பெரிய மாதிரி, இயேசு கிறிஸ்துவுடைய ஆச்சாரிய தன்மையோ ஊழியமோ கிரேட்டர் தென் ஆல் Supremacy of Jesus Christ ministry, அதனோட எல்லாத்தை விட பெருசு அதுதான், மூச்சை விட பெருசு, வாழ்க்கை எல்லாத்தை விட பெருசு. அவங்க திரும்பி போகலாம் நினைக்கும் போது அந்த அந்த ஊழியத்திற்காக நீங்க சொத்தை இழந்தா, உயிரை இழந்தா, எல்லாத்தையும் இழந்தாலும் தகும், ஏன்னா அவ்வளவு மகத்தான ஊழியம் அப்படின்றார். பாருங்களேன் இந்த என்ன இழந்தாலும் இந்த ஊழியத்தினால கிடைக்கிற பாக்கியத்தை ஒண்டி இழந்துடாதீங்க. அதுக்குதான் அவர் எழுதுறது அந்த நிருபத்திய. நம்ம நினைக்கிறோம் வரும் லேவியர் ஆகமத்தில் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இல்ல அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, ரொம்ப இக்கட்டுல உயிரே போற நிலையில இருக்கிறாங்க. அவங்களை ஊக்கப்படுத்துறது எது? ஆண்டவராகிய பரிசுத்தாவியானவர் அவங்க கண்களை திறக்கும் போது, நம்ம கண்களை திறக்கும் போதும் கூட, உலகளாவிய முழு உலகத்திலேயே இதை விட மதிப்பு வேற இல்லைங்க. இதுக்கு எதுனா கொடுக்கலாங்க, அவ்வளவு வேல்யூபிள். ஒரு அபிஷேக ஒரு பிரகாசிப்பிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படித்தாங்க இருக்கும். எத்தனை அதானி அம்பானி சொத்துக்கெல்லாம் ஒப்பில்லாத மிக மிக அளப்பரிய மதிப்பானது என் வாழ்க்கையில என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசாரிய ஊழியம். அது வெளிப்பிரகாரமாக நம்மளுக்கு காட்டப்படுகிறது. அதை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், ஏங்க அது அவ்வளவு மதிப்பு நமக்கு அப்படின்னா. பைபிள்ல ஒரு வார்த்தை வருது, கண்களை ஏறெடுத்தேன். அப்படின்னா என்ன? மெதுவா அடி பார்த்து கண்களை ஏறெடுத்து பார்த்தேன்னா ஸ்லோவா பார்த்தேன். அந்த மாதிரி இந்த ஊழியத்தை கண்களை ஏறெடுத்து பாக்குற மாதிரி ஒரு காரியத்தை பார்ப்போமே. யோசிச்சு பாருங்க, இந்த ஆரோன் எப்படி நான் காலில இருந்து தலை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார் அப்படின்றத ஒரு நிழலாக பிரதிபலிக்கிறார். முதலாவது யோசிச்சு பாருங்களேன், இந்த ஊழியத்தினுடைய மகத்துவம் ஏன் இது அவ்வளவு அவசியம் என்றத பார்த்து படிச்சு மூணு பயன்பாடுகளை நான் சொல்ல போறேன். அதை பார்த்துட்டு நம்ம போகலாம். யோசிச்சு பாருங்க, ஒண்ணு வந்து இவருடைய பிரதிஷ்டை. அங்க அவரு நிக்கிறாரு, அவரை யாரு அவரை கொண்டு வந்து நிறுத்தினது, அவரை அமைச்சதுன்னா கடவுள் தான். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், மோசே வந்து இவரை டிசைட் பண்ணல, அப்பாயிண்ட் பண்ணல, கடவுள் சொன்னார் ஆரோன அப்பாயிண்ட் பண்ண அப்படின்னு. நமக்கு எபிரேயர் 4:5-6 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆசாரிய ஊழியனுக்கு முதல் தகுதி ஒரு மனுஷனும் தன்னை அதுக்கு நியமித்துக் கொள்ள கூடாது, அது கடவுளால் நியமிக்கப்பட்டிருக்கும். நீங்க எதிரே படிச்சா உங்களுக்கு புரியும். முதல் குவாலிபிகேஷன் என்ன இந்த வேலைக்கு? அவனா யாரும் இதுக்கு வந்துட முடியாது, கடவுள் நியமிக்கணும் அப்படின்ற. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி இதத்தான சொல்றாரு. என்ன சொன்னாரு? நானா என்னை நியமித்துக் கொள்ளவில்லை, நானா இந்த வேலைக்கு வரல, என் பிதா என்னை அனுப்பினார் இல்லைங்களா. என் பிதா எனக்கு இந்த கட்டளையை கொடுத்தார், என் பிதா என்னை அனுப்பினார். ஏன் இந்த அதிகாரமோ இந்த நியமனமோ எனக்கு கிடைச்சது என் பிதானால. இயேசு கிறிஸ்து வந்து உணர்ச்சி வசப்பட்டு நம்ம மேல இருக்கிற அன்புல நான் எப்படியாவது செய்யறேன்னு வந்து செஞ்ச வேலை இல்லை இது. இது பிதானால நியமிக்கப்பட்ட ஒரு வேலையா இருக்கிறதுனால அந்த நியமனம் வந்து அந்த வேலைக்கு ஒரு தெய்வீக அதிகாரமோ ஒரு உறுதியும் கொடுக்குது. இஸ் அப்பாயிண்டட் பை காட் அப்படின்னும் போது அவர் செய்யற வேலை பிதானால் ஏற்றுக்கொள்ளப்படுறது மாத்திரம், அது அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டது. பாருங்களா, அதனாலதான் ஆரோன ஆண்டவர் அமைச்சதை பார்க்க. ரெண்டாவது இங்க பாருங்க, முதலாவது ஆரோன ஃபுல்லா குளிக்க வைக்கிறாங்க, தானம் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயினால் அபிஷேகம் பண்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அழகா வராரு. யோவான் ஸ்தானம் அவருக்கு ஸ்தானம் கொடுத்து அந்த ஸ்தானத்துல இருந்து எந்திரிச்ச உடனே என்ன ஆச்சு? அதை நிறைவேற்றும்படிக்கு பரிசுத்தாவி என்ன வந்து பரிசுத்தாவிக்கு அடையாளம், பரிசுத்தாவி பரலோகத்திலிருந்து புறாவை போல் இறங்கி வந்து அவரை தலையிலிருந்து கால் வரைக்கும் அளவில்லாத விதத்துல அபிஷேகம் பண்ணார் இல்லைங்களா. அது அழகாக வர்றத பார்க்கிறோம். சரி, இந்த ஆரோனை பார்க்கிறோம். இந்த ஆரோன் யாருங்க, இவ்வளோ அளப்பரிய ஊழியம் செய்யறோரு அப்படின்னு முதல்ல பார்க்க, கால்ல இருந்து பார்க்கும் போது காலு தெரியுது. யோசிச்சு பாருங்கன்னா அப்படித்தான் கற்பனை பண்ற. ரெண்டு கால் இருக்குது, வா, இந்த பெரிய ஆச்சாரியன் ஒரு தேவதூதன் அல்ல, ஒரு பெரிய ஒரு ஆவி கிடையாது, நம்மை போல ஒரு மனுஷன், ஒரு மேன். இந்த ஆச்சாரியன் எபிரேயர் 5:1-2 என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு ஆச்சாரியன் அந்த மனிதர்களோடு தேவனுக்கு அவன் தேவனுடைய பக்கமும் பார்த்துக்கணும், ஆனா மனிதனாக இருந்து மனிதனுடைய பரிதபிக்கிறவனா இருக்கணும், அவனும் ஒரு மனுஷனா இருக்கணும். இதை நிறைவேற்றுவதற்காகத்தான தேவாதி தேவனா இருந்த, நித்திய ஆவியா இருந்த தேவ குமார், கிறிஸ்துவத்தில் இரண்டாவது நபரா இருந்த அவர் மனுஷன் ஆனாரே. நம்மளை போல நம்மளுடைய மாம்சமும் ரத்தமும் ஏன் கொண்டார்? நம்மளை போல இருந்து நம்முடைய சூழ்நிலைகள்லாம் அறிந்து அவர் நித்திய பிரதான ஆச்சாரியராய் நமக்காக பரிதவிப்பதற்காக அவர் மனுஷன் ஆனார். ரெண்டு காலை பார்க்கும் அவர் மனுஷன் அப்படின்றோம். இன்னும் தொடர்ந்து நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது என்ன பார்க்கிறோம்? முதல் முதல்ல அவருடைய உள்ள அங்கிய பார்க்கிறோம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல அது ஒயிட் டிரெஸ் தெரியும், முழு உடம்பும் உள்ள அங்கி. 7வது வசனத்துல அவனுடைய உள்ள அங்கி ஒயிட். அந்த படத்துல பாத்தீங்கன்னா இங்க உடம்பெல்லாம் கவர் ஆயிருக்கும், தலையும் கவர் ஆயிருக்கும். இந்த ஒயிட் எதை குறிக்குதுங்க? முழு சுத்தத்தை குறிக்குது, பரிபூர்ண மாசற்ற பரிசுத்தத்தை குறிக்கலைங்களா. எபிரேயர் 7:22 சொல்லுது, பிரதான ஆசாரியன் பாவம் அற்று இருக்கணும், ஆனா ஆரோன் அப்படி இல்லை அப்படின்னு பாருங்க. ஆரோன் பியூர் இல்ல அவருடைய, ஆனா அந்த பியூரா ஒருத்தர் வரப்போறாருன்றத காட்டுவதற்கு அவனுக்கு உள்ளங்க, அவனுக்கு பியூரா இல்லாதனாலதான் இவ்வளவு ஜோடனை அவனுக்கு. பாருங்க ஆரோன் வந்து பியூர் இல்ல, அவன் டிரெஸ் வரப்போறவரை காட்டுகிறது. அவனுடைய உள்ள அங்கி இயேசு கிறிஸ்துவுடைய மாசற்ற சுத்தத்துக்கு ஒரு அடையாளம். இது அழகா இயேசு கிறிஸ்துவுடைய சுத்தத்தை நாம காட்டலையா. மாசற்றவரும் சுத்தமற்றவரும் பாவமற்ற தேவ ஆட்டுக்குட்டி இல்லைங்களா. அவரை மாதிரி ஒருத்தரும் சுத்தமா இருக்குல்ல, பியூரா மனுஷர்கள் யாருமே இருக்கலையே. அவருடைய சீஷர்களும் சரி, சத்ருக்களும் சரி, அரசாங்கமும் சரி, தலைவர்களும் சரி, மத தலைவர்களும் ஒரு குற்றத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியுமே. பியூர் ஸ்பாட்லெஸ் லேம், இம்மாச்சுலேட் லேம், தன்னைத்தானே மாசற்ற பலியாக கொடுத்து அவரே பலி, அவரே ஆசாரியன். ஒரு பாட்டு வருது, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவர் தான் ஆசாரியன், அவர் தான் பலியை கொடுக்கணும். அவர் என்ன பண்ணாரு, அவரே தான் ஆசாரியன், தன்னைத்தானே பலியாக மாசற்ற பலியா கொடுத்த ஒரு ஆசாரியனாக பார்க்கணும். அடுத்ததாக அவருடைய இடை கச்சை, அந்த படத்துல பாத்தீங்கன்னா இடை கச்சை, இங்க கட்டுற ஒரு கச்சை, அது வந்து ஒரு பலத்துக்கு ஒரு அடையாளம், ஒரு ஊழியத்திற்கு ஆயத்தமா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து ஆண்டவராகி, அது எவ்வளவு அழகா இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. இந்த ஊழியத்துல எவ்வளவு ஆயத்தமாக ஆர்வமாக வந்தார், தானே சுயமாக வந்தார் இல்லைங்களா. ஒருவனும் என் ஜீவனை எடுத்துக்கொள்வதில் அதை நானே கொடுக்கறேன், அப்படி வரப்போறாரு ஒரு ஆசாரியர். இஸ் ரெடி. அந்த சீசர்ங்கெல்லாம் உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கச்சை எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க காலை கழுவுனாரே, சேவிப்பதற்கு நான் சேவித்துக் கொள்ள வரல, சேவிப்பதற்காக வந்தேன் அப்படின்றாரு. எப்படி ஒரு ஆசாரியன். அது மாத்திரம் இல்ல, அவர் மறித்து உயிர் தெளிந்து பரத்துக்கு ஏறிக்கு போகும்போது என்ன சொன்னார், இன்னுமே நான் செய்யும் போது ஆசாரியன் ஊழிய நான் எப்படி செய்ய போறேன், வானத்திலயும் பூமியிலயும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கு. அவருக்கு வல்லவரான ஒரு ஆசாரியர். என்னதான் பாவம் ஆட்சி இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆட்சி இருந்தாலும், எத்தனை பிசாசுகள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அவர் தெரிந்து கொள்ள பிள்ளைய அவர் முற்றுமொழிய ரட்சிக்க அவர் வல்லவர், அவருக்கு பவர் இருக்கு. பாருங்களா, அவருடைய கையில இருந்து ஒருத்தரும் அவருடைய பிள்ளைகளை எடுக்க முடியாது. பாருங்களா, அந்த ஸ்டாஸ் அவருடைய பவரை காட்டுது. அந்த உலகளாவிய விதங்கள்ல நம்ம விசுவாச அறிக்கையும் இதை பத்தி சொல்லும் போது, அவர் தன்னுடைய வல்லமையினால் தன்னுடைய எல்லா சத்துருக்களையும் ஆண்டு தன்னுடைய பராமரிப்பின் ஆராய முடியாத வழி நடத்தல எல்லாத்தையும் வெல்ல போறார். அவருடைய பவருக்கு இது இஸ் ஆல்மைட்டி பவர். அதத்தான் அந்த ஸ்டாஸ் குடி. என்ன மாதிரி ஆசாரியன் இவரு, சர்வ வல்லமை உள்ள ஆசாரியன், அவர் முற்றுமுடிய வல்லமை உள்ள ஆசாரியன். இன்னும் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அடுத்தது உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த படத்தை எடுத்துட்டீங்களா, ஓகே பாருங்க, பியூரிட்டி பாக்குறோம், ஒரு கால மனுஷத பார்த்தோம், அவருடைய பியூரிட்டி, அந்த ஸ்டாச்சுல அவருடைய ஸ்ட்ரென்த பார்க்கிறோம். அடுத்ததாக ஸ்கை ப்ளூ இல்லைங்களா, ஸ்கை ப்ளூ, அந்த நீண்ட அங்கி, நீண்ட அங்கி என்ன காட்டுது, ஒரு வாட்டி அங்கி வந்து அவருடைய மாட்சிமைய மகத்துவத்தை காமிச்சாலும் இந்த அங்கி என்ன கூட காட்டுதுன்னா, உனக்கு எப்படிப்பட்ட ஆசாரியன் வரப்போறாரு தெரியுமா, அவர் வெறும் மனுஷன் மாத்திரம் இல்ல, ஆமா மனுஷன் தான் கால் இருக்கு, ஆனா அவர் வெறும் மனுஷன் மாத்திரம் இல்ல, அவர் ஒரு தெய்வீக பிறவி, ஹெவன்லி ஒரிஜின். ஏன்னா ப்ளூ கலர் எப்பவும் வானங்களை குறிக்கிறது, அந்த வானங்கள்ல இருந்து வரப்போறவர் ஒருத்தர், பூமியில இருந்து இல்ல, வானங்கள்ல இருந்து பெறப்பட்டு தேவனுடைய இயற்கையே கொண்டவர், தெய்வீகம் கொண்டவர், தெய்வீக குணாதிசயங்கள் கொண்ட ஒரு சர்பாசிங் ஹைப்ரிஸ்ட், எல்லாம் கடந்த ஒரு ஹைப்ரிஸ்ட், ஒரு ஒரு எல்லாருக்கும் முந்தினவராக உயர்ந்தவராக. அவர் கடவுள் மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்தையும் தாங்குறவர், எல்லா தெய்வீக குணங்கள் உடையவரப்பா உனக்கு ஆசாரியனாக, அப்பேற்பட்ட கடவுள், தெய்வீ பிறப்பு பிறந்தவர், எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்தையும் தாங்குறவர், உனக்கு இந்த ஆசாரிய பணியை எடுத்து செய்ய வந்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரியவர் அவர், இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகத்துவமானவர் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு காட்டுது. கடைசி அந்த உருன் கும்மின் அதுல வருது அந்த பகுதியில, அங்க இதுல போட்டு இந்த அந்த மார்பு கட்டையில உள்ள வச்சிருப்பாங்க. அது என்ன, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய வழிநடத்தல காட்டுறது. நம்முடைய ஆசாரிய நிறைவேற்றலையா, நமக்கு பரலோக பாதையை காட்டுகிற ஒரு ஆசாரியனாக இது தப்பு இது கரெக்ட்னு நமக்கு தேவனுடைய வெளிச்சத்தை காட்டுறதுல அவருடைய ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி. யோசிச்சு பாருங்க, அவருடைய வசனத்தை கொண்டு அவருடைய ஆவியை கொண்டு நமக்குள்ள அவர் குடியிருந்து அவர் சத்தியத்துக்குள்ள நமக்கு சாட்சியை கொடுத்து நம்மள சரியான பாதையில அவர் நடத்துறது இல்ல, தவறான பாதையில இருந்து நம்மளை காப்பாத்துறது இல்ல. அந்த உருவம் இது போகாத இது போக கூடாது இது போகணும்னு அவருடைய வெளிச்சத்துல எப்படி இத நம்ம காட்டுறாரு. அவருடைய அந்த ஆசாரிய பணி அந்த உருவம் தும்மம் அவருடைய ஆசார அந்த தீர்க்க தரிசன வேலையில அதை நிறைவேற்றுறார் இல்லைங்களா. அவருடைய விசுவாச அறிக்கையும் சொல்லுது அவருடைய வசனத்தின் மூலமாக அவரை நமக்கு வெளிப்படுத்தி ரட்சிப்பின் மர்மத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை விசுவாசிக்க கீழ்படிய நம்முடைய சரியான பரலோக பாதையில நடத்துகிற வெளிச்சமாக அவர் வேலை செய்து வருகிறார். உருவம் தும்பம் அதை குடிக்குது அருமையாக பாத்தீங்கன்னா. அடுத்ததாக அவர் ஷோல்டர்ல இங்க ரெண்டு கல்லு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கல்லுல ஆறு இஸ்ரவேல் கோத்திரத்தின் பேரு, இந்த பக்கம் ஆறு இஸ்ரவேல் கோத்திரத்தின் பேரு. அந்த கல்லு வந்து செயினோடு இங்க வந்து ஒரு பிரஸ்ட்லைட் வரும், இங்கதான் அந்த 12 கல்லுகள் இருக்கும். இது என்ன குறிக்குது, எத்தனையோ காரியங்கள் இதுல பாக்கலாம். நம்மள அவரு எப்பவும் அந்த ஆச்சாரிய பணியில பரலோகத்துல நம்மள பிரதிநிதித்துவம் படுத்துறத குறிக்கிறது. ஒரு ஆச்சாரியன் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இந்த துணியை போட்டுக்கிட்டு போகும்போது அவன் தனி ஆளா போகல, அவன் அந்த முழு இஸ்ரவேல் கோத்திரத்தையும் அங்க பிரதிநிதித்துவம் படுத்துறான். அவன் நெஞ்சில அவங்கள சுமந்துகிட்டு அவங்கள பிரதிநிதி ரெப்ரசன்ஸ் தெம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே ஆவியில நம்மளை இணைத்து கொண்டு நம்மள அவர் அங்க பிரதிநிதித்துவம் நம்ம சார்பாகத்தான் அவர் இந்த வேலையை செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. நம்மள பரலோகத்துல எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து நமக்காக பரலோகத்தின் இடத்தை உறுதிப்படுத்தி தொடர்ந்து நம்ம தேவைகள் நம்ம கிருபைக்கு நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசி வருகிறது. அதை இங்க நம்ம காட்டப்படுது பாருங்களேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நீ நினைக்கிறியா நான் உன்னை மறந்துட்டு பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு. இல்ல, அவருடைய ஷோல்டர்ல சுமக்கிற மாதி அவருடைய நெஞ்சில, அவர் பேக்ல போட்டுல, அவர் நெஞ்சில மனசுல சுமக்கிற மாதிரி அதை சுமக்கிறார். நம்ம ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்கிறார் அவருடைய பரிந்து பேசுற ஊழியத்தை பத்தி. நம்ம வந்து பிதா வந்து நான் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படியாவது கெஞ்சி கெஞ்சி அவனுக்கு வாங்கி தராருன்னு நம்ம நினைக்க கூடாது அப்படின்ற. அப்படி இல்லை, ஏன்னா பிதா தான் நியமிச்சது இந்த ஊழியத்தை. அவருடைய ஊழியம் வந்து எப்ப பாரு செஞ்சுகிட்டு இருக்கிற ஊழியம் இல்ல, அவருடைய வெற்றிகரமான எல்லாத்தையும் மேற்கொண்ட பாதாளத்தையும் பாவத்தை நிவர்த்தி செய்து பாதாளத்தையும் மரணத்தையும் சாத்தானியும் ஜெயித்த பிரசன்னமே, அங்க இருக்கிற பிரசன்னம் பிரதிநிதித்துவமே அவருடைய பரிந்து பேசுறதுதான் நமக்காக தான். பாருங்களேன், சில ஒரு ஒரு சில கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இப்ப நம்ம பார்லிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூன்சில அங்க போவாங்க. இல்ல ஒரு நேஷன்ஸுடைய மீட்டிங் நடக்குதுன்னா நம்ம பிரதிநிதித்துவம் படுத்தி ஒருத்தர் அனுப்புறோம். அவர் அங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுனாலும் இவங்க எடுக்கிற எல்லா முடிவும் அவங்க நேஷனுக்கும் அவங்க மக்களுக்கும் சாதகமா தான் எடுக்கணும். அவங்களுடைய பிரசன்னமே அவங்களுடைய சார்பாக. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அவருடைய பரிகார பிரசன்னம் கையில ஆணி காயும் கால ஆணி காயும் நமக்காக எல்லாம் நம் சார்பாக வாழ்ந்து மறித்து உயிர் செலுந்து நம் சார்பாக அங்க இருக்கும் போதே பிதா அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கணும் நம்முடைய நன்மைக்காக செய்யணும்னு அவருடைய பிரசன்னமே நமக்கு நம்மளை பிரதிநிதித்துவம் படுத்துது அப்படின்ற. பாருங்களா, இதெல்லாம் அதிசயமான காரியங்கள். அநேக நேரத்துல அவர் செய்யற ஊழியம்தான் நமக்கு. மோசே உதாரணத்துக்கு அவரு அந்த மலையில நின்று அவரு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் போது இங்க இஸ்ரவேல் ஜனங்க வென்றாங்க. அதே மாதிரிதான் எத்தனை தடவை நம்ம வாழ்க்கையிலேயே யோசிச்சு பாருங்க. நீங்களோ நானும் எப்பவோ எத்தனையோ பிசாசுடைய வலைகள்ல சோதனைகள்ல பாவங்கள்ல விழுந்து விசுவாசத்தையே இழந்து போயிருந்திருக்கலாம். ஆனா இன்றளவா நம்ம தொடர்ந்து வர்றது எதற்காக, அவர் அங்க கை உயர்த்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான். அந்த மலையில அவர் கை உயர்த்தி ஜெபம் பண்றதுனால வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒரு பாவத்தின் மேல வெற்றி வர்றதுன்னா அது அங்கிருந்து வருதுங்க. அவர் வாங்கி கொடுக்கிற வெற்றிங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பாக்குறோமா. அப்படி எத்தனை தடைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிசாசுகள் நமக்கு வலைகள் நம்ம கண்ணில் பார்க்க முடியறதில்ல. ஆனா எத்தனை ஆவிக்கூறிய அந்தகார லோகாதி பிரபுக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, உங்களை சுத்தி தான் இருக்கிறாங்க. நம்மள எப்படியாவது பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு தடை பண்றாங்க. ஆனா நம்மள நம்ம பார்க்காதபடிக்கு நம்மளை காப்பாத்தி தொடர்ந்து நம்மள வெற்றி தருகிறவர் அவர் தாங்க. இந்த பிரஷ்ய ஸ்டோன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, நம்ம எவ்வளவு மதிப்புடையவர்கள். நம்ம செருப்பா பண்ணி காலில் போட்டுக்கல, நெஞ்சில வச்சிருக்கிறார். அவ்வளோ பிரஷ்யஸ், அவ்வளோ மதிப்புடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து வருகிற ஊழியத்தை இந்த இந்த உடையில இது எவ்வளவு மதிப்புடைய ஒரு ஆசாரியம் அப்படின்னு அந்த துணியில நமக்கு காட்டுறாருங்க. இந்த ஆசாரியன், இந்த ஆரோன் வந்து அவன் நல்லவன்றதுனால அவனுக்கு அந்த ட்ரெஸ் கொடுக்கல. அவன் ஒரு பாதி குறைவற்றவன், ஆனா இனிமே வரப்போற ஒரு ஆசாரியனா அவன் அடையாளம் காட்டணும்ன்றதுதான் அவனுடைய ட்ரெஸ். அவனுடைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுது. நம்ம வந்து ஆவிக்குரிய சரீர விதமா இயேசுடைய அழக அவருடைய மதிப்பற்ற ஊழியத்தை பார்க்காம இருக்கலாம். ஆனா இதை பார்க்கும் போது தெரிஞ்சுக்கிறோம் அவர் நமக்காக என்ன செய்யறாரு. அதுக்குதான் இந்த படத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஓகே, இது ஒரு பயன்பாடா. மூணு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இதை பாக்குறோம், அருமையான ஒரு ஊழியம் நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இதனால எனக்கு என்ன ஏற்படுது, அவருடைய ஊழிய ஆசாரிய ஊழியத்தினால எனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு அவன் எபிரேயருக்கு எழுதுனவன் நிறைய சொல்றாரு. நமக்கு மூணு ஒண்டியும் நம்ம பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் 10 நீங்க எடுத்துக்கோங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 10 அதிகாரத்துல மூணு காரியம் இயேசுடைய ஆசாரிய ஊழியத்தினால நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, ஒரு நித்திய சுத்திகரிப்பு, அங்கீகரிப்பு, மீட்பு. ஓகே, 1-3 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பழைய பாட சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி அதெல்லாம் நிழல், வரப்போற நன்மைகளுக்கு நிழலாக நடந்து கொண்டிருந்தது. கடவுள்கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஆசாரியன் மூலமா பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், பலி காலையில சாயந்தரம் டெய்லி வாரம் வாரம் மாதம் மாதம் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆயிரக்கணக்கான பலிகள் அவங்க செலுத்திக்கிட்டு இருக்கணும். அப்படி அத்தனை பலிகள் செலுத்தினாலும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பின் உறுதியோ சுத்திகரிப்போ அங்கீகரிப்போ பூரணமா கிடைக்கல. அவங்க அவ்வளவு பலியை கொடுப்பாங்க, ஆனா ஆண்டவர் என்ன முழுசா மடிச்சுட்டாரா? ஏன் அந்த 4 வசனம் சொல்லுது, ஆடுகள் கடாக்களுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு ஏற்பட முடியாது. அத்தனை 1000 பலிகள் யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா அது அவங்களை சுத்திகரிக்கல. ஆனா இவர் கொடுத்த ஒரு பலி இருக்கே அதை விட சிறந்தது. 10 வசனத்தை படிங்க, 10:10. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பலிய கொடுக்கும் போதும் அவங்க சுத்திகரிப்போம், தேவன் என்ன மன்னிச்சுட்டாரா, என் பாவங்கள்லாம் கழுவப்பட்டுச்சான்ற உறுதி அவங்களுக்கு இல்ல. ஏன்னா ஆடுகள் மாடுகள் அதை செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே பலியினாலே ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது பாருங்களா. அவர் கொடுத்த ஒரே பலியினால முற்றிலுமா நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றாரு. பாருங்களா, அது அருமையான வார்த்தை. ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னா என்ன, நாள்தோறும், நாளுக்கு நாலு, வாரத்துக்கு வாரம், வருஷங்களுக்கு வருஷம் இல்ல, வருஷங்கள் செஞ்சாலும் அந்த தீர்த்து மனசு போகாம நமக்கு இருக்கும் போது இவரு ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னா என்ன, ஒரே தரம் கொடுத்தாரு, ரிப்பீட்டட் இல்ல, ஒரே தரம் அவர் கொடுத்த பலி. எல்லா பாவங்களும், கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போற எல்லா பாவங்களும் மூடி கழுவி நம்மளை தேவனுக்கு முன்பதாக சுத்திகரிக்க வைத்து விட்டது. அதேவளோ அந்த கான்ட்ராஸ்டா பண்ணும் போது அந்த திருப்பி 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 செஞ்சவங்களுக்கு இதனோட அதிசயம் பாருங்கள, எந்த அளவுக்கு நம்மள சுத்திகரிச்சிருச்சுனா, எந்த அளவுக்கு நம்மள அவர் என்ன போடுறாரு, பர்ஃபெக்டா நம்மள பரிசுத்தமாக்கிருச்சுன்ற. ஏன் அந்த வார்த்தை என்ன பண்ணுது, நம்மள முழுமையான நித்திய மீட்ப ஒரே தடவை வாங்கி கொடுத்துட்டாரியா, முழுமையா. அந்த எந்த அளவுக்கு அந்த சுத்திகரிப்பு நடந்துச்சுன்னா, நீ நித்தியமா தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக, ஒப்புரவாக்கப்பட்டவனாக, சட்டெடுத்து கொள்ளப்பட்டவனாக, மீட்கப்பட்டவனாக மாற்றி விட்டார். ஒரே தடவை, ஒரே தடவை உனக்கு அந்த ஸ்தானத்தை அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அவருடைய ஆசாரிய பணியை நம்ம பார்க்கிறோம். 2வது, இயேசு கிறிஸ்துவோட ஆசாரிய பணியில என்ன நடக்குது, ஒரு தைரியத்தோடு நித்தியமா தேவனுடைய சந்நிதிக்குள்ள போகிற ஒரு அனுகிரகம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அசிங்கமான ஒரு உண்மை, பாவத்தினுடைய ஒரு உண்மை உண்மை என்னன்னா, பாவம் நமக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு, ஆழமா நம்மள பண்ணியிருக்குன்னா, நம்மள குற்றப்படுத்து, நம்மள தைரியமா நம்ம ஆண்டவர்கிட்ட வர முடியாம நம்மள செஞ்சிருது இல்லைங்களா. நம்முடைய பலவீனங்கள் நம்ம வெக்கப்படுறோம். ஆண்டவர் தான் கிட்ட போனாதான் நமக்கு சந்தோஷம், சமாதானம், அவருடைய எல்லாம் கிடைக்குது, அன்பு கிடைக்குது. ஆனா நமக்கு பாவம் செஞ்ச மிகப்பெரிய தீங்கு என்னன்னா, நம்ம கடவுள்கிட்ட போக முடியாத குற்றத்தை நம்ம கொடுத்துருக்கு. தைரியத்தோடு நம்மளால போவே முடியறதில்லை இல்லைங்களா. எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், பாவம் நம்மள யோனா இப்படி இருக்கிறேன்னே, நம்ம போனா எப்படி போறது அப்படின்னு ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு வேற்றுமை, போக முடியாத ஒரு குற்றத்தை மனசுல ஏற்படுத்துனா பாவத்துடைய பெரிய வெற்றி. யோசிச்சு பாருங்க, ஒரு புள்ள தாய் உதாரணம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த அம்மா கிட்ட போனா தான் அது சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஆனா அந்த அம்மா கிட்ட போக முடியாத மாதிரி அந்த பிள்ளைய பண்ணியாச்சு, போவே முடியாது. அந்த மாதிரிதான் பாவம் நமக்கு பண்ணிருச்சு. கடவுள் கிட்ட போனாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், அன்பை ருசிக்க முடியும், ஆனா போக முடியாத மாதிரி இந்த பாவம் பண்ணிருச்சு. அந்த குற்றத்தை அதெல்லாம் உணரும் போது இதுல இருந்து யாரு விடுவிப்பாங்கன்னும் போது, அதுதான் பழைய பாடல காட்டுறாரு, என்கிட்ட நீ வரவே முடியாத நிலையில இருக்கிறப்பா, என் வெளிய அறைக்கு வரணும்னாலும் இவ்வளவு சுத்திகரிப்பு தேவையா இருக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டாரா, 19வது வசனத்துல, ஆகையால் சகோதரரே, இதே அதிகாரமா, ஓகே, ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, எந்த பரிசுத்த ஸ்தலம் இது, வெளிய அறை இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அதிசயமானது, நாம் போவே முடியாது, என்னை யார் காப்பாற்றுவாங்க, கடவுள்கிட்டயும் போக முடியாது, நிம்மதியும் இல்லாத தவிக்கிற வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு என்ன பண்ணாரா, ஐயோ உன் நீதியின் அடிப்படையில, பாவ குற்றத்தின் அடிப்படையில் இன்னமே நீ போக வேண்டியதில்லை, ஒரு புதிதும் ஒரு மார்க்கத்தை இயேசு ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு, அது எல்லாத்தையும் மாத்தி எடுதுங்க, கூணி குறுகி இருக்க வேண்டியதுல நீ கடவுள் கிட்ட போகலாம்ப்பா. எதன் அடிப்படையில, அவர் எனக்காக செய்த பலியின் அடிப்படையில, அவர் எனக்காக பிரதான ஆசாரியா இருக்கிறது அடிப்படையில, அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல நீ எந்த நிலையிலயும் போகலாம் அவர்கிட்ட சரிங்களா. அவர் என்ன எனக்காக செய்துகிட்டு இருக்கிறார். ஆகவே அப்படி இருக்கும் போது 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன ஆயிருக்குது, தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், தைரியத்தோடு எந்த எனி டைம் கடவுளுடைய பிரசன்னத்துக்கு நம்ம போகலாம். ஏன், நான் பாவி இல்லையா, எனக்கு குற்றப்படுத்தலையா, இல்ல என பாவியா இருந்தாலும் என்ன குற்றப்படுத்தினாலும் எனக்கு ஆண்டவருடைய அன்பையோ அனுகிரகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அவர் மேல் அவருடைய பணியில எனக்கு ஆசாரியன் ஒருத்தர் இருக்கிறாருன்ற நம்பிக்கையில, அவர் ரத்தத்தினால தைரியத்தோடு, உங்களுக்கு கேக்குதுங்களா, அது தைரியத்தோடு. இது பழைய பாடலாம், அந்த இப்ரே மக்களுக்கு ஆச்சரியம், ஒருத்தரும் தைரியத்தோடு போக மாட்டாங்க, அந்த ஆசாரியனே நடுங்கிட்டு போவான், சில நேரத்துல போகும்போதே செத்துருவாங்க சில பேர், அது செத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு பெல்லை கட்டினாங்க அந்த துணியில, ஏன்னா அவரு நடந்துகிட்டு இருக்காரு, இன்னும் உயிர் இருக்குது, இன்னும் உயிர் போகலன்னு தெரியணும், அவர் அங்க இங்கே அசியம் போது, ஏன்னா நடுநடுங்கிட்டு போவாங்க. ஆனா இப்போ இயேசுவானர், இப்பேற்பட்ட ஆசாரியர் என்ன பண்ணிட்டாராம், தைரியத்தோடு நாம் போகும்படி நமக்கு செஞ்சிட்டார். 21வது வசனம் படியில, இப்படி இருக்கும் ஒரு ஆச்சாரியம் நமக்கு இருக்கும் போது, வெளியார இல்லப்பா, இப்போ கடவுளுடைய மடிக்கே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கே நீ தைரியத்தோடு நீ வரலாம், எந்த அவர் மேல இருக்கிற தைரியம், அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன் இருக்கிறாருன்ற தைரியத்துல வந்து, கடவுளுடைய அன்பையோ அனுகிரகத்தையோ நீ ரொம்ப ஏங்கி தவிக்கிற எல்லா பிரசன்னத்தையும் நீ வாங்கிக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு ஆசாரியன் உனக்காக உன்னை பிரதிநிதித்துவம் படுத்தி உனக்காக பரிந்து பேசுற ஒருத்தர் இருக்கிறார். பாருங்க, இத்தனை விதமான தலையே சுத்துற சடங்குகளை எல்லாம் சுத்திகரிப்பு எல்லாமே கடவுளுடைய பரிசுத்தத்தை உனக்கு விளக்குது. நீ எவ்வளவு பாவின்னு விளக்குது. நீ தைரியமா வர முடியாது அவர்கிட்ட விளக்குது. ஆனா இப்போ கடவுள் பரிசுத்தத்துல குறைச்சிட்டாருன்னு இல்ல, அந்த கடவுளுடைய எல்லா கோரிக்கைகளையும் அவர் கொல்கோத்தா மலையில அவர் ரத்தம் சிந்தி அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சுட்டார். நம்ம பாக்குற எத்தனை ரிச்சுவல்ஸ் நமக்கு நம்மளால புரிஞ்சுக்கிற தலை சுத்துது, ஆனா அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சு அந்த பரிசுத்தத்தை எல்லாம் பூரணப்படுத்ததுனால நம்ம இப்போ இந்த பிரதான ஆசாரியனால எப்பொழுதும் வரலாம். நித்திய சுத்திகரிப்பு மீட்பு மாத்திரம் இல்ல, நித்தியமா கடவுளுடைய சன்னதியில வரவேற்பு. கடைசியாக இது ஒன்னே ஒன்னு பார்த்து முடிப்போம். இது ரொம்ப ஸ்பெஷல், இதை கொஞ்சம் கவனிங்க. ஐநோ சண்டே ஈவினிங்லயா தூக்கம் வர மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அனுதாபத்தோடு அனுகிரகமும் கிருபையும் கொடுக்க உட்கார்ந்து இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த மார்பு கச்சைய இந்த பிரஸ்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? ஆசாரியன் வந்து அந்த பரலோகத்துக்கு போகும்போது, நம்முடைய ஆசாரியன் போகும்போது அவர் தனியா தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு போல நம்மள எல்லாம் நெஞ்சில சுமந்துகிட்டு போயிட்டார். அவர் ஆலயத்துக்குள்ள போகும்போது பரலோகத்துல ஒரு இந்த ஆசாரியன் மகாபரிசுத்தலுக்கு போகும்போது அவர் இஸ்ரவேல் மக்களை எல்லாரையும் தனிப்பட்ட விதத்துல சுமந்துட்டு போறாரு நெஞ்சில. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க போனாரு. அதனா எபிரேயர் 4:14 இது கடைசி பகுதியை பார்ப்போம். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன தேவ குமாரன் அவரு அப்பேற்பட்ட மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி நீங்க உற்றாதீங்க. இவர இவ்வளோ பெரிய ஆசாரியன் வேலை உங்களுக்காக நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பரலோகத்துக்கு வந்து சேரணும்னு இவ்வளவு பெரிய பாரியங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொத்து போச்சு, அதை போச்சு, இதை போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கீங்களே, இதை ஒண்டி விட்டுறாதீங்க. அளப்பரிய மதிப்புடையதுன்னு சொல்லி அவர் வந்து நம்மள நெஞ்சில சுமக்கிறார். இப்படி நமக்கு என்ன மாதிரி ஆசாரியர் தேவையோ அப்படிப்பட்ட ஆசாரியன் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா இருந்தாலும் ரொம்ப வீக், எங்களும் சரி நானும் சரி, இவ்வளவுதான் நம்ம நாடகம் போட்டாலும் ரொம்ப வீக்கு தான். நம்ம விசுவாசம் வீக்கு, நம்முடைய கிருபைகள் வீக்கு, நம்முடைய கீழ்ப்படிதல் பலவீனம். நம்ம எப்படி கடவுள்கிட்ட போறது? நம்ம வீக்னஸ் உணர்றோம். இந்த பாலைவன வாழ்க்கையில வாழும் போது இன்னைக்கு சண்டே முடிஞ்சு நாளைக்குதான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம வீக்னஸ். ஜெபம் பண்றது வீக்கு, நம்ம வேதத்தை படிக்கிறது வீக்கு, பர்ஃபெக்டே இல்லையே. ஒவ்வொரு நாளும் எடுக்கும் போது நம்ம இப்படிப்பட்ட வீக்கா இருக்கிறவங்க இவங்களை இவ பத்தி என்ன கேட்டிருக்கோம்? இவர் பரிசுத்தமும் மகிமையும் அற்புதமானவர், மாட்சிமையானவர், அப்பேற்பட்ட ஆசாரின்னு ஒன்னு இதெல்லாம் கேட்டவன அவர்கிட்ட நம்ம எங்கங்க போக முடியும்? நம்மளே இருக்கிறோம், எவ்வளவு பலவீனம் இருக்குது, எவ்வளவு தப்பு இருக்குது, நம்ம எங்கங்க போக முடியும்? ஒரு வேலை நீ அப்படி நினைச்சிடாதப்பா, அப்படி நினைச்சிடாத. நீ ஒரு பெரியவர் பரிசுத்தர் அப்படிலாம் நினைச்சிடாத. அவர் இப்ப சொல்றாரு, அந்த எபிரேயருக்கு எழுதுனவர் சொல்றாரு, முதல்ல நீ அவர் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி ஆசாரியர் இல்லன்றத புரிஞ்சுக்க சொல்றாரு. 15 பாருங்க என்ன சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அவர் என்ன இல்ல தெரியுமா, 2 சொல்றாரு, நமக்கு இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பெரிய ஒரு பரிசுத்தர் நம்ம தூரம் தான் போலான்னு தோணுது, நமக்கு அவர்கிட்டயே வர முடியாத மாதிரி தோணுது, ஆனா அப்படி இல்ல, அப்படி நினைச்சிடாத. நினைச்சிடாத. அவர் எப்படிப்பட்டவர் இல்ல தெரியுமா, நம்முடைய பலவீனங்களை குறித்து, உனக்கு எத்தனை பலவீனங்கள் இருக்கு, அதை தப்பு பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லை. என்ன மாதிரி ஆசாரியர்? எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பரிதவிக்க கூடிய அந்த கிரீக் வார்த்தை வந்து நம்மளோடு சேர்ந்து பாடுபடுறவர், நமக்குள்ள அனுதாபத்துல இறங்கி வந்து நம்ம தோளுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன உணர்றோமோ அதை உணரக்கூடிய பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன். ஒரு மனுஷனுக்குள்ள அந்த அனுதாபத்துல அவன் என்ன உணர்றானோ அதே மாதிரி அவனுடைய வழிய உணரக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியர். நம்ம படிச்சிருக்கோம் பரிதபிப்புனா இன்னொருத்தருடைய தோல்ல போய் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, எவ்வளவு வழிய ஃபீல் பண்றாங்க, அதை நம்மளும் ஃபீல் பண்றது. அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் உன் பலவீனம் அவருக்கு தெரியும். அவர் இறக்கம் உள்ள மனமுருக்கம் உள்ள உன் பலவீனங்கள்லாம் தெரிஞ்சு நீ அவர்கிட்ட ஷேர் பண்ண வரும்போது அவருக்கு தெரியும் எவ்வளவு பலவீனம் அவருக்கு தெரியும். நீ பாவத்தை மேற்கொள்றதுல எவ்வளவு பலவீனம், சந்தேகப்படுறதுல எவ்வளவு, முறுமுறுக்கிறதுல எவ்வளோ எல்லாம் தெரியும். நம்ம உடைஞ்சவங்கன்னு தெரியும், பலவீனமானவங்க டெய்லி சோதனைகளை சந்திக்கிறவங்கன்னு தெரியும், நம்ம எவ்வளவு பலவீனம்னு தெரியும், நம்ம எவ்வளவு கோவப்படுறோம் வீட்டுல, எவ்வளவு தப்பா நடந்துக்கிறோம் வீட்டுல எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனங்களை அறிந்த பிரதான ஆசாரியர். இப்படிப்பட்டவர் தாங்க நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் ட்ரெஜரி லைஃப் பண்ணுவோம். ட்ரெஜரினா என்ன, இதேதான் எந்திரிச்சோமா, காலைல சமைச்சோமா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, வேலை ஆரம்பிச்சோமா, இதே ஆரம்பிக்கும் போது இதே வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஓடும் போது நமக்கு செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிடுது, பலவீனம் அடையிடுது, சோர்ந்து போறோம், களைப்படைஞ்சு போறோம். அந்த மாதிரி சோர்புல சில செய்ய என்னென்னவோ ஜெபம் பண்ணாம போயிடுறோம், அதெல்லாம் தெரிஞ்சவர் தான் இவர். அவர் பரிதபிக்கிறவர், அவர் அவ்வளோ உயர்ந்த நிலையில இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலையை அறிந்தவர். நம்ம என்ன கடக்கிறோம், என்ன பாக்குறோம், நம்ம சோர்வடைகிறோம், டயர்ட் ஆகுறோம், நம்ம ரொம்ப சில நேரங்கள்ல ஸ்ட்ரகிள் பண்றோம், சோதிக்கப்படுறோம், எல்லாம் அவர் பாக்குறவர். அவர் பாட்டுல வருது, நீ விடுற ஒரு ஒரு கண்ணீரும் ஒரு ஒரு பெருமூச்சும் அவர் தெரியும். அவருக்கு அவருக்கு தெரியும். அவரு அவர் ஆத்மால ஒரு பாதிப்பதை ஏற்படுத்துது. ஒவ்வொரு நீ கனெக்டடா இல்லன்னு நினைக்காத, ரொம்ப பரிதபிப்போடு கனெக்டடா இருக்கிறார் அவர். ஏன்னா அவரோடு நீயும் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால, ஆவியினால நீ உணர்றதெல்லாம் அவர் உணர்றார். வெறும் சண்டே ஜீசஸ் இல்ல அவரு, நீ மண்டே நாளைக்கு ஆரம்பிச்சீன்னா ஒவ்வொரு நேரமும் நீ அனுபவிக்கிற ஒன்னு அவருக்கு தெரியுது. அவர் பரிதபிக்கிறவர். அதுக்காக பாருங்களேன் எம்பத்தைஸ், அது எப்படி பரிதபிக்கிறவர், அப்பா அம்மா மாதிரி பரிதபிச்சு போறவர் இல்ல, நண்பன் மாதிரி பரிதபிக்கிறவர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வருது, இஸ் டச் வித் ஆர் வீக்னஸ். அப்படின்னா என்ன, அவருக்கு ரொம்ப வலி வருது, ஆனா அவர் ஃபீல் பண்றாரு ஆத்மால ஒரு பாதிப்பு. ஏன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா உட்கார்ந்து இருக்கிறார், தெய்வீக ஆவியா உட்கார்ந்து இல்ல, மாம்சமோ ரத்தமோ மனுஷனாக உட்கார்ந்து அவர் பரிதபிப்போடு உட்கார்றாரா. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒன்று நடக்குதுன்னா அவருக்கு அங்க எஃபெக்ட் ஆகுதான். பரலோகத்துல உட்காந்து உன்னை மறந்திருக்கிறேன்னு நினைக்காதப்பா, நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது உன் வாழ்க்கையில ரொம்ப டிஸ்கனெக்டட் ஆயிருக்கிறேன்னு நினைக்காத. ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு சோதனையும் நான் ஆழமாக பாக்குறேன், சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன். தெரியறது மாத்திரம் இல்லைங்க, அக்கறையா இருக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அதை குறித்து ஏதாவது செய்ய வல்லவரா இருக்கிறவர். அது குட் நியூஸ் இல்ல. இப்படிப்பட்ட பிரதான ஆசன் எல்லாம் எனக்கு தெரியும். யாராருக்கிட்டயோ போறோம் பரிதபிப்பை தேடி, உதவி செய்வாங்களான்னு தேடி. ஒருத்தர் பாவம்னு சொல்லி விட்டுறவங்க தான் இருக்கிறாங்க. இவரு வெறும் பரிதபித்து நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தெரிஞ்சவர் மாத்திரம் இல்ல, அனுதாபத்தோடு தெரிஞ்சவர் மாத்திரம் இல்ல, அதை குறித்து ஏதாவது செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசாரிய பெருப்பில்ல அவர்கிட்ட தானுங்க போனோம். இஸ் ஏபிள் டு சேவ் அஸ் டு தி அட்டமோஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சு இவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், இப்படி ஒரு பரிதபிக்கிற ஆசாரியர், என் சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்ச ஆசாரியர், ரொம்ப பெரியவர், அவர் என் சூழ்நிலையை குறித்து ஏதாவது செய்யக்கூடியவராக இருப்பதனால் தவிர்க்க முடியாத விளைவு என்ன, இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பதினாறாவது என்ன சொல்றது, அதுதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபா சந்தையில் சேர கடவும். எவலியெல்லாம் உணர்ந்தவர், பலவீனத்தை அறிந்தவர், இவ்வளோ பெரியவர் அவர், ஆனா என்ன பரிதபிக்கிறவர். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பிரசிடென்ட், ரொம்ப பவர் இருக்குது, அது இருக்குது, ஆனா என் கஷ்டத்தையும் ஒரே நேரத்துல உணர்ந்துகிட்டு இருக்கிறாருன்னா என்னங்க குறை நமக்கு. யோசிச்சு பாருங்களேன், அவர்கிட்ட தான் அங்க போனோம்னு சொன்னோம், அவருக்கு ஏதாவது செய்ய தெரியுமே, செய்ய முடியுமே. தவிர்க்க முடியாத விளைவாக உண்மையான விசுவாசத்துல உணர்ந்தோம்னா இவர் தான் என் பிரதான ஆசாரியர், என் சூழ்நிலையை பத்தி, டயர்ட்னஸ் பத்தி, சோதனையை பத்தி பரிதபிக்கிறார். நான் கஷ்டப்படுறேனே, சோதனையில விழுகிறேனேன்னு அவருக்கு தெரியுது. நம்ம அப்படி போகும்போது அவர்கிட்ட என்ன போகும்போது கிடைச்சுதான், ரெண்டு காரியம் கிடைக்கணும். உண்மையா போனீங்கன்னா, நம்பி இவர் இருக்கிறாருன்னு நம்பி போனீங்கன்னா, முதல்ல என்ன கிடைக்குது, இரக்கத்தை பெறவும். இறக்கம் இல்லாததான் மனசு சஞ்சலிக்குது, இறக்கம் இல்லாததான் தவிக்குது, ஐயோ குற்றத்தை தவிக்குது, ஐயோ நான் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேனே சரியில்லையே நான் இறக்கம், ஐயோ வருத்தப்படாத, ஐ ஷோ மர்சி டு யூ. மர்சி வந்து நம்ம குற்றத்தையோ நம்மளை குற்றப்படுத்தியோ ரிலீவ் பண்றது இல்லைங்களா, அதுதான் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம ஒரு பெரிய ரிலீஃப், இமீடியட் ரிலீஃப், அதோடு இல்ல வேற என்ன, அதை கடந்து அது அருமையான பேர் சதாயும் செய்யும் கிருபை. Divine timely help suited for the situation. எந்த சூழ்நிலைய சந்திக்கிறியோ அந்த சூழ்நிலைய சமாளிக்கிற சகாயம் செய்யும் கிருபை. உனக்கு ஒரு பிரச்சனையா, உனக்கு ஒரு தொந்தரவா, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபை சகாயம், உனக்கு ஹெல்ப் செய்யற கிரேஸ் கிடைக்கும், கிரேஸ் கிடைக்கும். அவருடைய ஆளுகையில இங்கே தான் பிரதான ஆசிரியர், இவர் பால் பவர்ஃபுல் இல்லையா, உன் வாழ்க்கையில வெளியில சூழ்நிலைகளை எல்லாத்தையும் நடத்திட்டு வர்றாரு, உன்னுடைய பரிசுத்தமாக்குதலுக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றாரு, அதுல நீ டயர்டாயி கலைப்படைந்து போகும்போது நீ என்ன செய்யலாம், அவர்கிட்ட போகலாம், இவரு தெரியுமே இவருக்கு என் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போகும்போது ரெண்டு கொடுக்கறாரா, முதல்ல இறக்கும் ரிலீஃப், இமீடியட் ரிலீஃப், கவலைப்படாது, தேஜப்படாது, குற்றப்படுத்திக்காத, நீ தப்பு செஞ்சா டோன்ட் வரி, ஓகே ஐ கிவ் யூ மர்சி, ஐ ஃபர்கிவ் யூ, மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு சமாளிக்கிற சகாயம் செய்யும் கிருபையை கொடுக்கிறார். ரொம்ப அதிசயம் இல்லையா, கடவுள் செய்யற சொல்றார் இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் 24 மணி நேரம் எனி டைம். ஒரு டாக்டரை பார்க்கணும்னாலும் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் இல்லைங்களா, அதிசயம், இவர் எந்த நேரத்திலையும் நமக்காக இருக்கிறார். ஆகவே நித்திய சுத்திகரிப்பு, நித்திய மீட்பு, தேவனிடத்துல நித்திய அனுகிரகம், இந்த பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறதுனால, அந்த அனுகிரகத்தினால எல்லா கிருபையும் நமக்கு இருக்கு. நமக்கு பரிதவிப்போடு நமக்காக பரிந்து பேசி நமக்கு அனுகிரகம் கொடுக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். பாருங்களா நம்முடைய பிரச்சனை என்ன, எவ்வாறு கீழே தான் பாட்டுக்கிட்டு இருக்கிறது, என் பிரச்சனை, என் கஷ்டம், என் பலவீனம், என் பலவீனம்னு பரலோகத்தை ஏறெடுத்து கொண்டு பாக்குறது எப்பங்க பார்க்க போறோம், அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு மேல, இப்படி ஒருத்தர் இருக்கிறார் நம்மளை பிரதிநிதித்துவம் படுத்திக்கிட்டு, நமக்கு நித்திய மீட்பை சம்பாரிச்சுக்கிட்டு, நமக்காக பரிந்து பேசி, நமக்காக ஒரு கிரைசிஸ், ஹெல்த் கிரைசிஸோ, பைனான்சியல் கிரைசிஸோ, இல்ல மேரேஜ் கிரைசிஸோ, என்ன வாழ்க்கையில வரும்போது பாவத்தோடு போராடி இருக்கிற போதும் நம்ம வழிய உணர்ற ஒருத்தர் இருக்கிறார், பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரி. அப்படி இல்லாம ரெண்டு வாட்ஸ் அப்படி இல்ல நினைச்சுறாத, அப்படி இல்ல ரொம்ப ஃபீல் பண்றாரு, நீ நினைக்கிறது ரொம்ப கனெக்டடா இருக்கிறார் உன் லைஃப்ல. பராமரிப்புல அவர் நடத்துற பிரதான ஆசாரியர், அவர்கிட்ட நீ போகலாம், அவர்கிட்ட போகலாம், ஏன்னா அவர் நடத்திட்டு தான் வராரு, உன்னை பரலோகத்துக்கு நடத்திட்டு தான் வர்றார். ஆகவே அவருக்கு தைரியத்தோடு அந்த கிருபாசனத்துக்கு போகலாம், இவர் இருக்கிறாரேன்றதுனால போலாம், கிருபைய பெறலாம். அது நம்பிக்கை என்ன, நம்ம நிச்சயமா அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார், ஏன் நம்முடைய தகுதி நம்முடைய பலத்தினால இல்ல, ஏன்னா நமக்காக அவர் பரிந்து பேசி நித்திய மீட்பை சம்பாரிச்சிருக்கிறாரு, வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து நம்மள பலப்படுத்தி கொண்டு போவார். நம்ம நாமங்கள் அவர் இதயத்துல அச்சடித்து வச்சிருக்கார், அவர் ஜபம் தொடர்ந்து இங்க ஜபம் பண்ணாரு. என்ன ஜபம், பிதாவே நான் எங்கே இருக்கிறேனோ இவர்களும் அங்கே இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஜபம் பண்ணவர். பிதா கிட்ட எப்பவும் அதைதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் இல்லையா, அவர் பிரசன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்க கொண்டு வர்றதுக்கு தான் எல்லாம் பிதா நடத்திட்டு வர, அவருடைய ஜபம் பரிந்து பேசுற ஆசாரிய ஊழியத்தினாலதான் இன்னைக்கு நம்ம புழைக்கலாம், வளரலாம், முன்னேறலாம், பரலோகத்துக்கும் போய் சேர்றது. அதனாலதான் பெரிய அதிசயம் இல்ல, பெரிய அளப்பரிய மதிப்பு இல்ல. ஆண்டவர் நமக்கு இந்த மதிப்பு பாக்குற ஆவிக்குரிய கண்களை கொடுக்கட்டும்.